ஓம் சாந்தி. ஜூலை 23, 2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையைப் போல் உண்மையான தூதுவர்களாக வேண்டும். அனைவருக்கும் வீடு திரும்புவதற்கான செய்தியை வழங்குங்கள். கேள்வி: இந்நாட்களில் மக்களின் புத்திகள் எந்த திசையில் அலைப்பாய்கின்றன? பதில்: நவ நாகரிகத்தை நோக்கி. பிறரை கவருவதற்கு பல்வேறு விதமான நவ நாகரிகங்களை மக்கள் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் இந்த நவ நாகரிகத்தை படங்களிலிருந்து கற்றுக்கொண்டுள்ளார்கள். பார்வதியும் இவ்வாறான நவ நாகரிகத்தை பின்பற்றி அத்தகைய சிகை அலங்காரங்களை செய்துள்ளதாக அவர்கள் நம்புகிறார்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளான நீங்கள் இந்த தூய்மையற்ற உலகில் நவ நாகரிகமானவர்கள் ஆகக்கூடாது. நவ நாகரிகம் தேவைப்படாத அத்தகையதோர் இயற்கை அழகு நிறைந்த ஓர் உலகிற்கு நான் உங்களை அனுப்புகின்றேன். பாடல்: நீங்களே தாயும் தந்தையும். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். இந்த புகழ் பாடப்படும் பொழுது உங்களுடைய புத்திகள் மேலே செல்கின்றன. நீங்களே படகோட்டியும் தூய்மையாக்குபவரும் உண்மையான தூதுவரும் என ஆத்மாக்கள் தங்களது தந்தையிடம் கூறுகிறார்கள். தந்தை வந்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு செய்தியை கொடுக்கின்றார். மற்றோர் தூதுவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சிலர் இளையவர்கள், சிலர் முதியவர்கள். உண்மையில் அவர்கள் ஓர் செய்தியை கொடுப்பதில்லை. அவர்கள் பொய்யாக புகழப்படுகிறார்கள். இந்த மனித உலகில் ஒரே ஒருவரை தவிர வேறு எவருக்கும் புகழ் இருக்கக்கூடாது என்பதை குழந்தைகளான நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். லக்ஷ்மி நாராயணருக்கே அதிகபட்ச புகழ் உள்ளது. ஏனெனில் அவர்கள் புதிய உலகின் அதிபதிகள் ஆவார்கள். பாரத மக்கள் மட்டுமே இதனை அறிவார்கள். பாரதம் புராதன தேசம் என்பதை மட்டுமே உலகிலுள்ள மக்கள் அறிவார்கள். பாரதத்தில் இறைவர் இறைவியர்களின் ராஜ்யம் இருந்தது. ஸ்ரீகிருஷ்ணர் கடவுள் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். பாரத மக்கள் அவர்களை லக்ஷ்மியையும் நாராயணரையும் இறைவனும் இறைவியும் என்று அழைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சத்தியுகத்தில் ஆட்சி செய்த இறைவனும் இறைவியுமாக இருந்தார்கள் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். இறைவர் இறைவியர்களின் ராஜ்யத்தை கடவுள் ஸ்தாபித்தார். புத்தி கூறுகிறது, நாங்கள் கடவுளின் குழந்தைகள் என்பதால் நாங்களும் இறைவர் இறைவிகள் ஆக இருப்போம். அனைவரும் ஒரே ஒருவரின் குழந்தைகள். ஆனால் அவர்களை இறைவர் இறைவியர்கள் என்று அழைக்க முடியாது. அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தந்தை இங்கிருந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பாரத மக்கள் கூறுகின்றார்கள், பாரத மக்களாகிய நாங்கள் முதலில் புதிய உலகில் இருந்தோம். அனைவரும் புதிய உலகை விரும்புகிறார்கள். பாபுஜியும், அதாவது காந்திஜி, புதிய உலகையும் புதிய ராமராஜ்யத்தையும் விரும்பினார். எவ்வாறாயினும் ராமராஜ்யம் என்பதன் அர்த்தத்தை மக்கள் முற்றிலுமாக புரிந்து கொள்வதில்லை. இந்நாட்களில் மக்களுக்கு அதிக அளவு அகங்காரம் உள்ளது. சத்தியுகத்தில் அவர்களுக்கு தெய்வீக புத்தி இருக்கிறது. ஆனால் கலியுகத்திலோ அவர்கள் கல் புத்தியை கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் எவரும் இதனை புரிந்து கொள்வதில்லை. சத்தியுகத்தில் பாரத மக்களுக்கு தெய்வீக புத்தி இருந்தது. இப்பொழுது இந்த கலியுகத்தில் பாரத மக்களுக்கு கல் புத்தியே உள்ளது. சிலர் இதனையே சொர்க்கம் என்று நம்புகிறார்கள். சொர்க்கத்தில் விமானங்களும் பெரிய மாளிகைகளும் இருந்ததாக அவர்கள் கூறுகின்றனர். அவை அனைத்தும் இப்பொழுது உள்ளன. விஞ்ஞானம் அதிக அளவில் முன்னேறி உள்ளது. அதிக அளவு சந்தோஷம் காணப்படுகிறது. அதிக அளவு நவ நாகரிகம் போன்றனவும் உள்ளன. நாள் முழுவதும் அவர்களின் புத்திகள் நவ நாகரிகத்தில் அகப்பட்டுள்ளன. அவர்கள் செயற்கையாக அழகானவர்கள் ஆகுவதற்கு செய்யும் சிகை அலங்காரங்களை பாருங்கள். அவர்கள் அதிக அளவு பணத்தை செலவிடுகிறார்கள். அந்த நவ நாகரிகம் அனைத்தும் படங்களிலிருந்தே தோன்றியுள்ளது. பார்வதியை போன்று தாங்களும் சிகை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களை கவருவதற்காகவே அவை அனைத்தையும் செய்கிறார்கள். முற்காலத்தில் பார்சி பெண்கள் எவரும் தங்களை பார்த்து கவரப்படாத வகையில் தங்களின் முகங்களின் மீது கருப்பு திரை ஒன்றை அணிவார்கள். இது தூய்மையற்ற உலகம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்களே தாயும் தந்தையும் என்று மக்கள் பாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் யாருக்கு இதனை கூற வேண்டும்? தாயும் தந்தையுமானவர் யார் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். தாயும் தந்தையுமானவர் நிச்சயமாக அவர்களுக்கு ஓர் ஆஸ்தியை வழங்கியிருக்க வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு சந்தோஷ ஆஸ்தியை வழங்கினார். குழந்தைகள் கூறுகின்றார்கள், பாபா, நீங்கள் கூறுவதை தவிர வேறு எவர் கூறுவதையும் நாங்கள் கேட்க மாட்டோம். ஷிவ் பாபாவின் புகழே பாடப்பட்டுள்ளதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். பிரம்மாவின் ஆத்மாவும் கூறுகின்றார், நான் தூய்மையாக இருந்தேன், இப்பொழுது தூய்மையற்றவனாகிவிட்டேன். பிரம்மாவின் குழந்தைகளும் கூறுகிறார்கள், பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளுமான நாங்கள் தேவர்களாகின்றோம். இப்பொழுது எங்கள் 84வது பிறப்பின் இறுதியில் நாங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டோம். முதலாம் இலக்க தூய்மையானவராக இருந்தவர் முதலாம் இலக்க தூய்மையற்றவர் ஆகிவிட்டார். தந்தையைப் போன்றே குழந்தைகளும் இருப்பார்கள். இவர் இதனை கூறுகின்றார். ஷிவ் பாபாவும் கூறுகின்றார், முதலாம் இலக்க பூஜிக்க தகுதி வாய்ந்த லக்ஷ்மி நாராயணரின் வம்சத்தை சார்ந்த இவருடைய பல பிறவிகளில் இறுதி பிறவியில் இறுதி பகுதியில் நான் வந்துள்ளேன். இது இப்பொழுது சங்கமுகமாகும். நீங்கள் கலியுகத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது சங்கமுகத்திற்கு உரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். தந்தை சங்கமுகத்தில் மட்டுமே வருகின்றார். நாடகத்தின்படி குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். நாங்கள் தேவர்களாக இருந்தோம், பின்னர் சத்திரியர்களாகவும் வைஷ்யர்களாகவும் சூத்திரர்களாகவும் ஆகினோம். உங்களுக்கு இப்பொழுது முழு சக்கரமும் மிக நன்றாக தெரியும். இது மிகவும் இலகுவானது. நாங்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளோம். இந்த அளவை கூட சிலரின் புத்திகளில் தங்குவதில்லை. மாணவர்கள் வரிசை கிரமமானவர்கள். வலது பக்கத்தில் இருந்து அது முதலாம் தரம், இரண்டாம் தரம், மூன்றாவது தரம் வரை தொடர்கிறது. சில குழந்தைகள் கூறுகிறார்கள், எனது புத்தி மூன்றாம் தரமானது, என்னால் எவருக்கும் விளங்கப்படுத்த முடியவில்லை. அவர்கள் விளங்கப்படுத்துவதற்கு மிகவும் அதிக அளவு விரும்புகிறார்கள், ஆனால் அவர்களால் பேச முடிவதில்லை. எனவே பாபாவால் என்ன செய்ய முடியும்? இதுவே அவர்களின் செயல்களின் கர்ம கணக்காகும். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு செயல், நடுநிலை செயல், பாவ செயலின் தத்துவத்தின் ஞானத்தை கூறுகின்றேன். நீங்கள் செயற்பட வேண்டும் என்பதை குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். மூன்றாம் தர புத்தியை கொண்டுள்ள குழந்தைகளால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. இதுவே ராவண ராஜ்யம். ஆனால் எவருக்கும் இது தெரியாது. ராவண ராஜ்யத்தில் மக்கள் பாவ செயல்களை மட்டுமே செய்வதனால் அவர்கள் விழவே நேரிடும். துன்ப உலகில் மட்டுமே குருமார்கள் ஏற்கப்படுகின்றார்கள். தங்களை முக்திக்குள் அழைத்து செல்லக்கூடியதாக சத்கதியை பெறும் வகையில் அவர்கள் ஒரு குருவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது சப்தத்திற்கு அப்பாற்பட்ட இடமான நிர்வாண தாமமாகும். தாங்கள் இப்பொழுது ஓய்வு ஸ்திதியில் இருப்பதாக மக்கள் கூறுகிறார்கள். அதனை வெறுமனே கூற வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் கூறுகிறார்கள். ஓய்வு ஸ்திதியில் உள்ளவர்களின் குழு ஒன்று உள்ளது. அவர்கள் தங்களுடைய சொத்து போன்ற அனைத்தையும் தங்களது குழந்தைகளிடம் கையளித்துவிட்டு பின்னர் ஒரு குருவுடன் சென்று தங்கிவிடுகிறார்கள். நிச்சயமாக அவர்களின் குழந்தைகள் அவர்களுக்கு உணவையும் மற்ற அனைத்தையும் வழங்குவார்கள். எவ்வாறாயினும் எவரும் ஓய்வெடுத்தல் என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. எவருடைய புத்தியிலும் தாங்கள் நிர்வாண தாமத்திற்கு செல்ல வேண்டும் என்பதும் தாங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதும் புகுவதில்லை. அது அவர்களின் வீடு என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஒளியானது ஒளியில் இரண்டர கலக்கும் என அவர்கள் நம்புகிறார்கள். நிர்வாண தாமம் வசிப்பிடமாகும். முன்பு அவர்கள் 60 வயதில் ஓய்வெடுப்பது வழக்கம். அது சட்டமாக இருந்தது. இப்பொழுது அவர்கள் அவ்வாறே செய்கிறார்கள். எவராலும் சப்தத்திற்கு அப்பால் செல்ல முடியாது என்பதை இப்பொழுது உங்களால் விளங்கப்படுத்த முடியும். அவர்கள் இதற்காக தந்தையை அழைக்கிறார்கள். ஓ தூய்மையாக்குபவரே, பாபா வாருங்கள், எங்களை தூய்மையாக்கி திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். முக்திதாமமே ஆத்மாக்களின் வீடாகும். சத்யுகத்தில் யார் வசிக்கின்றார்கள் என்றும், எவ்வாறு அங்கு ஜனத்தொகை அதிகரிக்கிறது என்றும் குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. ஜனத்தொகையை பற்றியும் எவருக்கும் தெரியாது. ராமராஜ்யத்தில் எவ்வளவு ஜனத்தொகை இருக்கும்? அங்கு குழந்தைகள் எவ்வாறு பிறப்பார்கள்? அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. இந்த நாடக சக்கரத்தை விளங்கப்படுத்தக்கூடிய கல்விமான்களோ ஆசிரியர்களோ பண்டிதர்களோ கிடையாது. எவ்வாறு 8.4 மில்லியன் பிறவிகளுக்கான சக்கரம் இருக்க முடியும்? அவை அத்தகைய பிழையான கருத்துகள். அவர்கள் முற்றிலும் அனைத்தையும் சிக்கலாக்கிவிட்டார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். தந்தை உங்களுக்கு செயல்கள், நடுநிலை செயல்கள், பாவ செயல்களின் உட்கருத்தை விளங்கப்படுத்தி உள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சத்யுகத்தில் உங்களுடைய செயல்கள் நடுநிலையானவை. அங்கு தீய செயல்கள் இல்லாததால் அவை நடுநிலையான செயல்களாகும். இங்கு மக்கள் செய்யும் செயல்கள் எவையாயினும் அவை பாவ செயல்களே. இளையவரோ முதியவரோ, முழு உலகிலும் உள்ள உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது ஓய்வு ஸ்திதியே உள்ளது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அனைவரும் சப்தத்திற்கு அப்பால் செல்கின்றீர்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து தூய்மையற்றவர்களான எங்களை தூய்மையாக்குங்கள். எவ்வாறாயினும் தூய புதிய உலகம் வரும் வரையில் இங்கு இந்த தூய்மையற்ற உலகில் தூய்மையான நபர் ஒருவர் கூட இருக்க முடியாது. இந்த முழு தூய்மையற்ற உலகமும் அழிக்கப்பட உள்ளது. அப்பொழுது நீங்கள் புதிய உலகிற்கு செல்ல வேண்டும் என்பதை அறிவீர்கள். நீங்கள் எவ்வாறு அங்கு செல்வீர்கள்? உங்களிடம் இந்த ஞானம் முழுவதும் உள்ளது. இது அமரத்துவ உலகமான புதிய உலகிற்கும் தூய உலகிற்குமான புதிய ஞானமாகும். நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். பிராமணர்கள் அல்லாத மற்ற மனிதர்கள் அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் அனைவரும் சங்கமயுகத்தில் இருக்கின்றோம். நாங்கள் சத்யுகத்திற்கு செல்கின்றோம். இது உண்மையில் சங்கமயுகமாகும். அது ஸ்வர்க்கமாகும். அதனை சங்கமம் என்று அழைக்க முடியாது. இந்த நேரத்திலேயே சங்கமயுகம் உள்ளது. இந்த சங்கமயுகம் அனைத்திலும் சிறிய யுகமாகும். இது மனிதர்கள் பாவ ஆத்மாக்களில் இருந்து தர்மாத்மாக்கள் ஆகின்ற லீப் யுகம் என்று அழைக்கப்படுகிறது. அதனாலேயே இது தர்ம யுகம் என்று அழைக்கப்படுகிறது. கலியுகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் அதர்மமானவர்கள். அங்கே சத்யுகத்தில் ஆத்மாக்கள் அனைவரும் தர்மமானவர்கள். பக்தி மார்க்கத்தின் ஆதிக்கம் அதிக அளவில் உள்ளது. மக்கள் அவற்றை பார்த்தும் அவர்களின் இதயங்கள் சந்தோஷப்படும் வகையில் கல்லால் ஆன சிலைகளை அவர்கள் செய்கிறார்கள். அது கல்லை வழிபடுவதாகும். அவர்கள் சிவனை வழிபடுவதற்காக மிகவும் தொலைவில் உள்ள சிவாலயங்களுக்கு செல்கிறார்கள். எவ்வாறாயினும் அவர்களால் தங்களுடைய சொந்த வீட்டில் சிவனின் ஓர் உருவத்தை வைக்க முடியும். ஏன் அவர்கள் தொலைதூரம் அலைய வேண்டும்? உங்களுடைய புத்திகள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றுள்ளன. உங்கள் கண்கள் இப்பொழுது திறந்துள்ளன. உங்கள் புத்திகள் இப்பொழுது திறந்துள்ளன. தந்தை உங்களுக்கு இந்த ஞானத்தை வழங்கியுள்ளார். பரம்பிதா பரமாத்மாவே இந்த மனித உலக விருட்சத்தின் விதையாவார். அவரே ஞானக்கடலும் ஞானம் நிறைந்தவரும் ஆவார். ஆத்மாக்களும் அந்த ஞானத்தை கிரகிக்கின்றார்கள். ஓர் ஆத்மாவே ஜனாதிபதி போன்றவர் ஆகின்றார். ஷரீர உணர்வு உடையவர்களாக இருப்பதனால் மக்கள் தொடர்ந்தும் ஷரீரங்களை தொடர்ந்தும் புகழ்கிறார்கள். ஆத்மாக்களே அனைத்தையும் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்து முற்றிலும் சீரழிந்த நிலையை அடைந்துள்ளீர்கள். ஆத்மாக்களான நாங்கள் இப்பொழுது தந்தையை இனம் கண்டுவிட்டோம். நாங்கள் தந்தையிடமிருந்து எங்களுடைய ஆஸ்தியை பெறுகின்றோம். ஓர் ஆத்மா நிச்சயமாக ஒரு ஷரீரத்தை எடுக்கவே வேண்டும். ஷரீரமின்றி ஓர் ஆத்மாவால் எவ்வாறு பேச முடியும்? எவ்வாறு அவரால் கேட்க முடியும்? தந்தை கூறுகின்றார், நான் அசரீரியானவர், நானும் ஒரு சரீரத்தின் ஆதாரத்தை பெறுகின்றேன். பிரம்மாவின் இந்த சரீரத்தின் மூலமாக ஷிவ் பாபா உங்களுடன் பேசுகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளுமான உங்களால் மட்டுமே இந்த விஷயங்களை விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த தந்தையே உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். இதில் குழப்பம் அடைவதற்கு எதுவும் இல்லை. ஷிவ் பாபா எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார், பின்னர் நாங்கள் மற்றோருக்கு விளங்கப்படுத்துகின்றோம். ஷிவ் பாபாவே எங்களுக்கு அனைத்தையும் கூறுபவர். நீங்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்களாக மாறுகின்றீர்கள் என கூறுகின்றீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இது தூய்மையற்ற உலகம், இது ராவண ராஜ்யமாகும். ராவணன் உங்களை பாவ ஆத்மாக்கள் ஆக்குகின்றான். வேறு எவருக்கும் இது தெரியாது. அவர்கள் ராவணனின் கொடும்பாவியை எரித்தாலும் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. எவ்வாறு ராவணன் சீதையை சிறைப்பிடித்தான், அதனை செய்தான், இதனை செய்தான் என பல்வேறு கதைகளை அவர்கள் எழுதியுள்ளார்கள். அவர்கள் இந்த கதைகளை கேட்கும் பொழுது கண்ணீர் சிந்துகிறார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தும் கட்டுக்கதைகளே. எங்களை பாவ செயல்களை வென்றவர்கள் ஆக்குவதற்காக பாபா எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் கூறுகின்றார், சதா என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், உங்கள் புத்தியை வேறு எதிலும் ஈடுபடுத்தாதீர்கள். ஷிவ் பாபா எங்களுக்கு தனது அறிமுகத்தை வழங்கியுள்ளார். தூய்மையாக்குபவரான தந்தை வந்து எங்களுக்கு தனது அறிமுகத்தை வழங்கியுள்ளார். எங்களை சொர்க்க அதிபதிகளாக்கும் வகையில் பாபா மிக இனிமையானவர் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, செயல்கள் நடுநிலை செயல்கள் பாவ செயல்களின் தத்துவத்தை புரிந்து கொண்டு மேன்மையான செயல்களை செய்யுங்கள். இந்த ஞானத்தை தானம் செய்து தர்மாத்மா ஆகுங்கள். இரண்டு, இது இப்பொழுது ஓய்வு ஸ்திதி, இந்த இறுதி கணங்களில் தூய்மையானவராகி தூய உலகிற்கு செல்லுங்கள். தூய்மையானவர் ஆகுவதற்கான செய்தியை அனைவருக்கும் வழங்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஓர் திருப்தி ரத்தினமாக திறமை சித்தி எய்துவதன் மூலம் அனைவரிடமிருந்தும் திருப்திக்கான கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வீர்களாக. தங்களுடனும் தமது முயற்சிகளுடனும் தமது சேவையுடனும் பிராமண குடும்பத்துடனும் தமது தொடர்புகளுடனும் சதா திருப்தியாக இருக்கும் குழந்தைகள் திருப்தி ரத்தினங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆத்மாக்கள் அனைவருடனும் தொடர்பில் இருக்கும் போது தங்களையும் மற்றவர்களையும் திருப்தியாக வைத்திருப்பதில் வெற்றியாளர்களாக இருப்பவர்களே வெற்றி மாலையில் மணிகள் ஆகுவார்கள். திறமை சித்தி எய்துவதற்கு நீங்கள் அனைவரிடமிருந்தும் திருப்திக்கான கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வது அவசியம். இந்த கடவுச்சீட்டை பெறுவதற்கு சகித்து கொள்ளும் சக்தி மற்றும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை கிரகியுங்கள். ஸ்லோகம். கருணை நிறைந்தவராகி மன விரக்தியும் களைப்பும் அடைந்த ஆத்மாக்களுக்கு ஆதாரத்தை கொடுப்பதன் மூலம் சேவை செய்யுங்கள். அவ்யக்த இஷாரா. ஜுவாலா ரூப ஸ்திதியில் இருந்தவாறு சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். சக்திமிக்க நினைவை கொண்டிருப்பதற்கு உங்கள் அன்பு நேர்மையான இதயத்திலிருந்து வர வேண்டும். நேர்மையான இதயத்தை கொண்டிருப்பவர்களால் ஒரு வினாடியில் ஒரு புள்ளியாகி புள்ளியான பாபாவை நினைவு செய்ய முடியும். தமது நேர்மையான இதயத்தினால் பிரபுவை மகிழ்வடைய செய்வதனால் அத்தகைய ஆத்மாக்கள் தந்தையிடமிருந்து விசேஷ ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். ஆகையால் அவர்களால் ஒரே ஒருவரின் எண்ணத்தில் இலகுவாக நிலைத்திருக்க முடியும். அவர்கள் நினைவை நெருப்பு வடிவத்தில் அனுபவம் செய்வதுடன் அவர்கள் சக்தி மிக்க அதிர்வலைகளை எங்கும் பரவச் செய்வார்கள். அவர்களின் நேர்மை சக்தியினால் அவர்களின் புத்தி மிக சரியான நேரத்தில் விவேகமாக வேலை செய்யும். எந்த பிழையான செயல்களும் செய்யப்படுவதில்லை. ஓம் சாந்தி.